لله الحمد لله رب العالمين خالق السماوات والأرض وجائل الظلمات والنور وصلى الله على جميع الأنبياء والرسل بشر وأنذر وبعد وأوعد أنقذ الله به البشر من الضلالة وهدى الناس إلى صراط مستقيم صراط الله الذي له ما في السماوات وما في الأرض ألا إلى الله تسير الأمور أما بعد فيا أيها الإخوان الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم بعذاب أليم وأدخلكم بالجنة ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين ومن يطع الله ورسوله فأولئك هم المفلحون فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون صدق الله العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم لا رضاعة إلا في حولين أو كما قال صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் படைக்கப்பட்ட வஸ்துக்களில் உயர்ந்த சிறந்த சிரேஷ்ட படைப்பாகிய இந்த மனிதர்களுக்கு உண்மையான நேரான ஆஹிராவை காட்டிக் கொடுக்க வேண்டும், நல் வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் உதிர்த்த தீர்க்க தரிசர்கள், நபிமார்கள், அம்பியாக்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்து தனக்கு கிடைக்கவிருந்த எத்தனையோ இன்பங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் சதாவும் அல்லாஹுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அரும்பாடுபட்ட என்னுடைய உயிர்மினிய முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரை அடியற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களில் உண்மையான அகீதாவை எடுத்து அமக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்குடன் இறை மாளிகையில் ஒன்று கொள்வதற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வல்லநாயனை இந்நிலையிலும் இச்சந்தர்ப்பத்திலும் அஞ்சி பயந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனாக எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய கனவான்களே, உலகத்தில் நாம் பார்க்கலாம் மனிதர்களில் மூன்று வகையானவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வகையினர் ஒரு விடயத்தை சொன்னால் உடனடியாக கேட்டு செயல்படக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டத்தினர் ஒரு விடயத்தை சொல்லப்பட்டு சென்று சொன்னால் அது சரி என்று சரியாகக்கூடியவர்கள், இம்ப்ளிமெண்டேஷன் செய்யாதவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு விடயம் சொல்லப்பட்டால் இது பிழை தவறானது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கக்கூடிய கூட்டம். எப்ப ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு பின்னால் தனக்கு சுற்றியுள்ள நாடுகளில் டிப்ளமேட்டிக்ஸ் சீராக்கிக் கொண்டார்கள், மேல்நாட்டு அரசர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த வகையில் நஜ்ஜாஷி மன்னன், ஹிரக்கல் மன்னன், அதே கிஸ்ரா மன்னன் போன்ற மிக முக்கியமான மன்னர்களுக்கு கடிதங்களை அனுப்பினார்கள். அன்பானவர்களே, நஜ்ஜாஷி மன்னனுக்கு எப்ப கடிதம் போகுதோ, நபித்துவத்தை பற்றி உண்டான கடிதம் போகுதோ, இதை பார்த்தோடனே சொன்னார்கள் இது உண்மையானது, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்துக்குள் நுழைகின்றார்கள். இப்படியான ஒரு சிலர் நம்மிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிரக்கல் மன்னன் இரண்டாவதாக அவருக்கு அனுப்பப்பட்டது, அவர் கடிதத்தை பார்த்தோடனே சொன்னார் இது 100% உண்மையானது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனா இதை எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ இந்த தீனுக்காக சொல்லுங்கள், நாங்கள் செய்கின்றோம். இப்படியான சிலரும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிஸ்ரா மன்னனுக்கு அனுப்பின நேரத்தில் அவன் ஒரே அடியாக கடிதத்தை கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதுஆ செஞ்சார்கள், மஸ்தக்கல்லாஹு ரிஸாலத்துஹு கமா மஸ்தக்க ரிஸாலத்தி, என்னுடைய கடிதத்தை எப்படி அவன் கிழிச்சு எரித்தானோ இதே மாதிரி அவனுடைய ஆட்சி அல்லாஹ் திருத்தி இருப்பானாக என்று பதுஆ செய்தார். அன்பானவர்களே, இந்த பதுஆ அந்த மனிதன் அந்த மன்னனுக்கு மட்டுமல்ல, இந்த பதுஆ எனக்கும் இருக்கு. நபியுடைய ஒரு வார்த்தை, குர்ஆனுடைய ஒரு வார்த்தை, இதுக்கு ஒரு மறுப்பு என் மூலமாகவோ என் சார்ந்தவர்கள் மூலமாகவோ யார் செய்தாலும் இந்த பதுஆக்கு உட்படுவார். அன்பிலிருந்து அல்லாஹ் முன்னாடி அன்புக்குரிய கனவான்களே, உலகில் நாம் பார்க்கலாம் பலவிதமான ரைட்ஸ்கள் இன்றைக்கு இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ், சைல்ட் ரைட்ஸ், இப்படி எனிமல் ரைட்ஸ் உட்பட பலவிதமான அசோசியேஷன்கள், பலவிதமான அமைப்புகள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரைட்ஸ பத்தி பேசினது இஸ்லாத்தை போன்று வேற எந்த ஒரு அமைப்புமே பேசல, அந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. இதே இடத்தில் ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஆரோக்கியம் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும், ஆரோக்கியத்துக்குள் எவ்வாறு நுழைவது என்று இஸ்லாத்தில் பேசப்பட்டிருப்பதை நாம் ஆராய்ந்தோம். அந்த வகையில் ஒரு பிரெக்னன்சி, ஒரு பெண் தன் கர்ப்பஸ்திரி ஆனால் அந்த கர்ப்பஸ்திரி ஆன காலத்தில் அவளோட ரைட்ஸ் இஸ்லாம் எவ்வளவு பேசுறது. உலகத்தில் நாம பார்க்கிறோம் பலவிதமான மிருகங்கள் இருக்குது, அதுல ஆடு மாடு கோழி போன்ற பலவிதமான மிருகங்கள் இருக்குது. ஒரு ஆடு தான் குட்டி போட்டால் அந்த குட்டி தன்னுடைய பால் குடியை மறக்கிறதுக்கு 6 மாதங்கள் இருக்கு. ஒரு மாடு கிட்டத்தட்ட உலகில் சராசரி ஒரு மாடு 40 வருடங்கள் வாழும். அந்த மாடு கூட 6 மாதங்கள் அந்த கற்பம், அதாவது குட்டி போட்டதுக்கு பின்னால் 6 மாதங்கள் எடுக்குது தாய் பாலை விட்டும் பிரிக்கிறதுக்கு குழந்தைய குட்டிய. இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு நியதியை வைத்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு பிள்ளை உலகத்திற்கு வருவதாக இருந்தால் அந்த பிள்ளையுடைய அடிப்படை இடம் தாயுடைய வயிறு, தாயுடைய வயிறு. இன்னைக்கு உலகில் நாம் பார்க்கலாம் பலவிதமான பிரச்சனைகளை பிள்ளைகள் பேஸ் பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளுடைய ரைட்ஸை இஸ்லாம் பேசியிருக்கிறா இல்லையா? ஆடு வயிற்றுல குட்டி இருந்தா அந்த குட்டி இருக்கக்கூடிய ஆட்டத்தை பத்தி இஸ்லாம் பேசியிருக்கிறது. குட்டி போட்டு பால் குடிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த மாட்டு குட்டியா இருக்கிறத பத்தி இஸ்லாம் பேசியிருக்கிறது. இது கூடுமா கூடாதா என்றதை பத்தி இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது. அப்படி என்றால் மனித வாழ்க்கையில் குழந்தையுடைய ரைட்ஸை பத்தி இஸ்லாம் பேசியிருக்குமா இல்லையா? பூர்த்தியாக பேசியிருக்குது. எப்பிலிருந்து பேசியிருக்குது? ஒரு தாயுடைய வயிற்றில் குழந்தை வந்த காலத்திலிருந்து பேசியிருக்கிறது. அந்த நல்லா நினைவார்களே, கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், ஏன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எப்ப ஒரு பிள்ளைக்கு ரூஸ் ஊதப்படுகிறதோ அந்த கால பகுதியில் ஒரு வாப்ப மௌத்தாகிட்டார், வராசத்தை பிரிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஆனா பெண்ணாடு கூட தெரியாது. ஷரிய சொல்லுது வராசத்தில் ஒரு பகுதி அவங்களுக்கு ஒதுக்கணும், பிள்ளைக்கு ஒதுக்கணும். அந்த அளவுக்கு ரைட்ஸ் பேசுறீங்க. அண்ணாவர்களே, இன்று உருவாகிக்கக்கூடிய சில பிள்ளைகள், நாம் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய சில பிள்ளைகள் இன்டலெக்சுவல் இல்லாதவர்களாக, அறிவின்மையாக, மோட்டிவேஷன் இல்லாதவர்களாக, அவர்களுக்கு உற்சாகம் இழந்தவர்களாக, தான் அறிவிலியாக போகக்கூடிய ஒரு சமுதாயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் ட்ரக்ஸ் எடிக்ட், சிலர்கள் இன்டாக்சிகேட் ட்ரக், போதை ஏற்படுத்தக்கூடிய சில மருந்துகளையும் பாதிக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவைகள் எங்கிருந்து உருவாகும்? ஒரு பெண் கர்ப்பஸ்திரி ஆனால் அவரோட சிசேரியன் இல்லாமல், ஆபரேஷன் இல்லாமல் எடுக்கிறதை பற்றி இஸ்லாம் வெகு தூரம் பேசியிருக்கு. அதே நேரத்தில் ஒரு பெண் எப்ப சிசேரியனுக்கு வருவா என்பதையும் பேசியிருக்கு. அதுல ஒன்று தான் அன்பானவர்களே, இமாம் ரதி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன ஒரு விடயம், இன்ஃபிதாபுல் மஷ்யமா அத்தமஸ்ஸுகுர் ரஹமி. இந்த ரெண்டு வார்த்தையை மென்ஷன் பண்ணினார்கள். இதே ரெண்டு வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் யூட்டரின் ரப்ஷா, பிளசண்டா அப்ரப்ஷன் போன்ற ரெண்டு வார்த்தைகளை WHO பாவித்து அதுக்கு கீழே சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே,
இன்பிகாபுல் மஷ்யமா, ஒரு பெண்ணுடைய உடல் இருந்து அந்த பிளசண்டாவுடைய பகுதி டேமேஜ் ஆகி கலந்து விட்டதென்றால் அந்த நேரத்தில் ஆபரேஷனுக்கு போக வேண்டி வரும், அதனால் பிள்ளைக்கு விளைவும் இருக்குதுன்னு சொன்னார். இரண்டாவது, அந்த பெண்ணுக்கு சைக்காலஜி எஃபெக்ட்ஸ், இமோஷனலி ப்ராப்ளம், இதுதான் தலைப்பு. ஒரு பெண் பிரெக்னன்சி ஆனால் அந்த பெண் எப்பொழுது சைக்காலஜியில் தான் மனோரீதியில் பிரச்சனைக்கு உட்பட்டால் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளை இன்டலெக்சுவலான நல்ல எஜுகேட்டடான பிள்ளையாக எதிர்பார்க்கிறது ரொம்ப சிரமம். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், சில பிள்ளைகள் பிடிவாதமாக இருக்கின்றார்கள், சில பிள்ளைகள் சொல்வதை கேட்கிறார்கள் இல்லை, சிலர்கள் சொல்கின்றார்கள் இவனை வளர்த்ததுக்கு ஒரு மாட்டை வளர்க்கிறேன் என்று சில பெற்றோர்கள் சபிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் பிரெக்னன்சி எப்படி இருக்கணும் என்றதை படிச்சு தருகிறது, ஒரு உம்மை எப்படி இருக்கணும் என்றதை படிச்சு தருகிறது, ஒரு உம்மைக்கு எப்படி சைக்காலஜி சொல்லணும் என்றதை இஸ்லாம் குர்ஆன் பேசி தருகிறது, படிச்சு தருகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மாமியை பத்தி குர்ஆன் பேசுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மாமி கர்ப்பஸ்திரியான நேரத்தில் அவர்கள் உள்ளத்தில் நினைச்சது சுப்ஹானல்லாஹ், இது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ட்ரீம், கனவு எப்படி இருக்கணும் என்றதை குர்ஆன் காட்டுது. அவர்கள் சொல்கின்றார்கள், வயிற்றில வைத்து குழந்தையை வைத்து சொல்கின்றார்கள், இன்னி நதர்த்து மாஃபி பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த புள்ளைய பைத்துல் மக்தஸ்ல அன்று காமத்துள்ளால 360 சிலைகள் இருந்ததை போன்று பைத்துல் மக்தஸ்ல இருந்தது, இவைகளை உடைத்து எரித்து இல்லாமலாக்கக்கூடிய குழந்தையை என் மூலம் நான் உருவாக்க வேண்டும் என்று நேர்ச்சை செய்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு தாயுடைய உள்ளமும் இப்படி இருக்கணும், இந்த அமைப்புல உள்ளங்களை மாற்றக்கூடிய கணவர்கள் இருக்க வேண்டும் என்று இன்று சைக்காலஜி சொல்லுது. அன்பானவர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய நியதியை பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதுக்கு பின்னால் அதுக்கு புள்ள கிடைக்குது சொல்றாங்க. பலம்மா வலஅத், எப்ப புள்ள பிறக்குதோ பார்க்கிறாங்க அது பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளே இல்ல. இவங்க நேர்த்தி செஞ்சாங்க ஆம்பளை புள்ளை நினைச்சு, பார்த்தா கிடைக்குது பொம்பளை புள்ள. இன்னி சம்மைத்துகா மரியம், நான் அந்த பெண்ணுக்கு தான் மரியம் என்று பேர் சொன்னேன் வைத்தேன் என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் அவருடைய டெலிவரி நேரம் நடந்த சம்பவத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். அன்பானவர்களே, அந்த ரியாக்ஷன் அவருடைய கனவு அல்லாஹ் எப்படி மாத்தினான் என்றால், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உடலுக்குள்ளாலேயே ஒரு ரூஹ் ஊதி அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபியே இந்த உம்மத்துக்கு அனுப்பினான். உலகத்தில் மாற்றங்கள் உருவானது, அவுளியாக்கள் உருவானது, இன்டலெக்சுவல் பர்சன் உருவானது, அத்தனையும் தாயை கொண்டே தவிர தந்தையை கொண்டல்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரு? நபி. 950 வருடங்கள் தாவத் செய்தவர்கள். வாப்ப ஒரு தாயாக இருந்தும் கூட மகன் நரகத்துக்கு போறார். ஏன்? வாப்ப மோசம் அல்ல, உம்மட நிலைமை. அண்ணாவர்களே, இந்த உம்மட நிலைமையை எப்படி மாற்றுவது? அவரது சைக்காலஜி எப்படி பாதுகாக்கிறது? இன்னும் நாம் பார்க்கலாம், அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் சரியாக போகுதா, பிரெக்னன்சிக்கு நியூட்ரிஷன் எப்படி கொடுக்கணும் என்றதும் இஸ்லாம் பேசியிருக்குது. அதை பற்றி தெளிவாக பேசுறதுக்கு இடம் காணாது. ஒரு பெண் தான் கவலையில் ஆழ்ந்து விட்டால் என்றால், இன்று சயின்ஸ் சொல்லுது, அன்று நம்முடைய இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிவிட்டார்கள், அந்த பிள்ளை தன்னுடைய தாயுடைய ஹார்ட் பக்கமே திரும்பி இருக்கும், திரும்பாது. அந்த நிலைமையில் உருவாகக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் அந்த புள்ள மீண்டு ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் வெளியாகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளையில் பிடிவாத குணங்கள் இருக்கும், சில மோட்டிவேஷன் அந்த பிள்ளை இருக்காது. நாம் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சிலர்கள் ஏந்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் மெமரி பவர் இல்லை, ஏந்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் சக்தி இல்லாத நிலைமை. சுபஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இது மட்டுமல்ல, ஒரு பிள்ளை வெளியில வந்த உடனேயே இன்னொரு ஹக்கும் இருக்கு. புள்ள வெளியில வந்தவுடனே ஆரம்பிக்கக்கூடிய ஹக்கு தான் லபனுல் முசாமான்னு சொல்லி அன்று நம்முடைய உலமாக்கள் பாவித்தார்கள். இன்று கொஸ்ட்ரோன், கொஸ்ட்ரோன் என்று சொல்லி அந்த பாலுக்கு சொல்லக்கூடிய பெயர். இதுக்கு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்தில் வரக்கூடிய, தாயுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய மஞ்சள் நிறமான பால், சுத்தமான பால். இதுல போலியோ, இதுல இல்ல பூப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டம் இருக்குது. இது தான் அந்த பிள்ளையுடைய முழு பிரைனை வளர்க்கக்கூடிய முழு சக்தியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார், முழு சக்தியையும் வைத்திருக்கிறார். அன்பிலிருந்து அல்லாஹ் நன்னடியார்களே, பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய நாம் நினைக்கிறோம் ஏந்த பிள்ளைக்கு நான் நல்லதை கொடுக்கணும், ஏந்த பிள்ளைக்கு நல்லதை கொடுத்து உருவாக்கணும், ஏந்த பிள்ளை நல்ல நிலைமையில வரணும், ஏந்த பிள்ளை சமுதாயத்தில் சிறந்தவளாக இருக்கணும். ஒவ்வொரு வாப்பாட்டிட்டு தாய்க்கிட்ட மிகக்கூடிய சிந்தனை, பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கறதுல ஆக சிறந்தது குர்ஆன் சொல்றது தாய்ப்பால் மட்டும்தான். ரெண்டு வருஷம் ஏன் சிரமப்படுகிறோம் கொடுக்கறது? முறைய படிக்கவும் இல்லை, எப்படி கொடுக்கிறது என்றது, அது எந்த முறையில செய்யப்பட வேண்டும் என்றதை நாங்கள் அறிஞ்சிக்கொள்ளவும் இல்லை. அன்பானவர்களே, ஒரு ஆண் அல்லாஹ் சொல்றான், நிக்காமலே பூர்த்தியாக ரெண்டு வருஷம் கால் கொடுக்க வேண்டும் பூர்த்தியா. இப்ப ஒரு கேள்வி எழும்புது, ஆறு மாதத்துல சில தாய்மார்கள் பிள்ளைக்கு வேறு சாப்பாடுகளும் கொடுக்கிறார்கள், இன்னும் ஒரு சிலர் நான்கு மாதத்தில் கொடுக்கின்றார். இதனோடு நாங்கள் வெக்சினேஷன் சில மருந்து தடுப்பு மருந்துகளை ஏற்றுகிறோம். இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுங்கள் அன்பாளர்களே? தடுப்பு மருந்து ஏற்றுறதை இஸ்லாம் தடை செய்யல. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நோய் வராமல் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஏழு ஈத்தப்பழங்களை சாப்பிடும்படி கேட்கினார்கள். நோய் வரும் முன் காத்துக்கொள்ளும் தடுப்பு மருந்துக்கு அனுமதி இருக்குது, ஆனால் எந்த தடுப்பு மருந்து எதுல நஜீஸ் இருக்குதோ அதை ஏத்த முடியுமா முடியாதா என்று கேட்டால் நஜீஸ்ல ஷிஃபா இல்ல. லம் யுஜ்அல் ஷிஃபாஉன் ஃபீமா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கியவைகளில் எப்பொழுதுமே ஷிஃபா நோய் நிவாரணம் இல்லவே இல்லை என்று அவர்கள் சொன்னார். நிவாரணம் கிடைக்கவே கிடைக்காது, ஹராமாக்கியது கிடைக்காது. அப்படியானால் ஒரு பிள்ளைக்கு இன்று ஒரு சிலர் வெக்சினேஷன் ஏற்றாதவர்கள் இருக்கின்றார்கள், ஏற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். வெக்சினேஷன் ஏற்றாதவர்களை பார்த்து தடுப்பு மருந்து என்ற பெயரில் ஏற்றக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன், அந்த போலியோ, அந்த ரிப், இப்படி போன்ற பலவிதமான ஐட்டங்கள் உடம்புக்கு ஏற்றக்கூடியதை ஏற்றாதவர்களை பார்த்து அவர்கள் ஏற்றுகிறார்கள் இல்லை, அதனால் நாம் ஏற்றுகிறோம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு. அன்பானவர்களே, இன்னும் ஒரு சில இந்த ப்ரிப்பரேஷன் இது ஏன் கூடாது என்று விளங்கியும் செய்கின்றார். எது எப்படி போனாலும் குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்கிறது, ஒல் வாலிதாஸ் யுர்துன் அவுலாத ஹுன்ன ஹவுலைனி காமிலே. இவர் ஹதீஸ் சொல்லுது, லா ரிதாஅத லா ரிதாஅத இல்லா ஃபி ஹவுலைன், கம்ப்ளீட்டா ரெண்டு வருஷம் பூர்த்தி அன்றி எந்த ஒரு பாலும் இல்லை. நாங்கள் கம்ப்ளீட்டா ரெண்டு வருஷம் பூர்த்தியான பால் குடிய தவிர வேற எந்த ஒரு பால் குடியும் இல்லை. இடைக்காலத்தில் ஆறு மாதத்தில் சாப்பாடு கொடுக்கிற விடயம் இருக்குது. யாராவது எக்ஸ்டர்னல் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பிள்ளையோட உடம்புக்கு வெக்சினேஷன் போக வேண்டி நிர்பந்திக்கப்படும். ஏன் அன்பானவர்களே, அந்த வெக்சினேஷன் எடுத்துக்கொண்டோம் என்றா அதில் கிட்டத்தட்ட நஜீசான ஐட்டங்களும் இருக்குது. கிரீன் மங்கி ஆப்பிரிக்கன், அதில் இருக்கக்கூடிய சில செல்ஸ் அதில் இருக்குது. சும்மா பேசல, டாக்குமெண்டேஷன் பேசுறோம். இந்த நஜீஸை ஒரு பிள்ளை உடம்புக்கு ஏற்றுறதுக்குரிய ரீசனும் இருக்குது. இது சம்பந்தப்பட்ட சில நோய்கள் பல நாடுகளில் இருக்குது. இந்த நோய்களை இல்லாமல் ஆக்கணும் என்றால் அந்த வஸ்துவோடு சேர்த்து இன்னும் சில ஆன்டிபயாட்டிக்ஸை இணைச்சு அதுல ஜெலட்டின் உட்பட சில பொருட்களை இணைத்து தான் அந்த பிள்ளையோட உடம்புக்கு ஏற்றப்படுது. ஏன் ஏற்றணும்? ரெண்டு வருஷத்துக்கு உள்ளாருள்ள காலப்பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வச்சிருக்கக்கூடிய ஆச்சரியத்தை பாருங்க. எந்த பிள்ளைக்கு அந்த நான் முன்னால சொன்ன பால் கொடுக்கப்படுகிறதோ பிறந்த உடனே அந்த பாலின் மூலமாக ஆன்டிபாடி நிறைய வளருது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உருவாகுது. இது கூடும், இதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரக்கூடிய அந்த எதிர் தாக்குதலை கொண்டு இரத்தத்தில் என்னென்ன பதார்த்தத்தை எடுத்து தாக்கிச்சோ அந்த பதார்த்தத்தை உடம்பிலே பாதுகாத்து வைத்து பல வருடங்களுக்கு பின்னால் அது எதிர்க்கும் என்ற ஒரு ரிசர்ச்சை வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு விடயம். இதில் 100 பிள்ளைகளை எடுத்தால் 90% சைடு எஃபெக்ட்ஸ் வராது, 10% வர சான்சஸ் இருக்குது. அன்பானவர்களே, அப்படி 10% தான் விட்டுவிட முடியாது. நாம் சரிவர 2 இயர்ஸ் 2 வருடம் கம்ப்ளீட்டாக குர்ஆன் சொல்ற பிரகாரம், ஹதீஸ் சொல்ற பிரகாரம், நம்முடைய வளமாக்கல் காட்டின பிரகாரம் பூர்த்தியாக எந்த சாப்பாடும் இல்லாமல் பாலை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையோட உடம்புல சுபஹானல்லாஹ் பிரைன் க்ரோ ஆகக்கூடிய முழு நியூட்ரிஷன்ஸும் இருக்கு. பிரைன் வளரக்கூடிய முழு நியூட்ரிஷனும் நல்லா வச்சிருக்கிறோம். நாம எப்ப பவுடர் மில்க்கு மாறுவோமோ அது டெட் மில்க். லைவ் மில்க் ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ் உலகத்துல வச்சுக்க ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ் ஹதீஸை குதிசியில சொல்றான், ஜஅல்து லக ஜஅல்து லக அர்கைனி ரகீகைன் ஃபி சத்ரி உம்மி, உன்னோட உம்மோட நெஞ்சில நான் ரெண்டு மெல்லிய நரம்புகளை படைச்சிருக்கிறேன், உனக்காக படைச்சிருக்கிறேன். யும்பிதாலி லக லபனன் காலிசா, அதிலிருந்து கலப்பட்ட பால் வெளியாய் கொண்டே இருக்கும். யகூனு பாரிதன் ஃபி ஸைஃபி ஹாரன் ஃபி ஷிதா, அந்த பால் கோடை காலத்தில் குளிரானதாகவும் குளிர்காலத்தில் சூடானதாகவும் இருக்கும். ஃபஹல் யக்திரு அலா தாலிக கைரி, நான் அல்லாமல் வேற யாராவது சக்தி பெறுவாங்களா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார். அன்பானவர்களே, இதிலிருந்து வெளியாகக்கூடிய அம்சம் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன? சாத்தியம் இல்லாமல் போகக்கூடிய ஒரே ஒரு உணவு இந்த உணவு மட்டும்தான். இரண்டாவது இன்னும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்குது, இதுல பூர்த்தியான மாற்றத்தை கொண்டு வந்தது. மூன்றாவது ஒரு விஷயத்தை எழுதுகின்றார்கள் கிதாபுகள்ல, சுபஹானல்லாஹ், குறை மாத பிள்ளை என்பது ஒன்று இல்ல, ஒரு குறை மாதம் ஆறு மாதம் பூர்த்தியாகி ஒரு பிள்ளை பிறந்துச்சு என்று சொன்னான், அந்த பிள்ளைக்கு இந்த பால் கொடுத்தாங்கண்டா, அந்த பிள்ளையுடைய கிட்னியுடைய சாஃப்ட்னஸ், அந்த கிட்னியுடைய சாஃப்ட்னஸுக்கு இந்த பால் உகந்து கொடுக்கிற மாதிரி மார்பிலிருந்து வரும். டெட் மில்க் என்ன செய்யும், 100 கிராம் மில்க் எடுத்து போட்டோம் என்று சொன்னா அதுல போடப்பட்டிருக்கிறது மாத்திரம் தான் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், அதுல கார்போஹைட்ரேட் இருக்கும், அதுல ஃபேட் இருக்கும், அதுல கல்சியம் இருக்கும், இப்படி ஒரு சில என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த பாக்ஸ்ல அவ்வளவு தான் இருக்கு. ஏன், அது டெட் மில்க், அது இறந்த பால், உயிரூட்டம் உள்ள ஒரு பால் இருக்குமாக இருந்தால் அது தாயுடைய பால் மாத்திரம் தான், வேற எந்த பாலுமே கிடையாது. ஏன், சட்டத்தில் ஒரு 2 வயசு உட்பட்ட புள்ள பால் மாத்திரம் குடித்தால் அந்த பிள்ளையுடைய மூத்திரம் அந்த பிள்ளையுடைய சிறுநீர் நஜீஸ் இல்லை என்று ஏன் எழுதுகின்றார்கள், இப்படி ஒரு சட்டம் ஏன் வரணும், கண்டிப்பாக 2 வருடம் பூர்த்தியாக பால் மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. எப்பொழுது இப்ராஹிம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் பிறந்த நேரத்தில் பல மைல்கள் நடந்து போய் தன் தாயை செவிலித்தாயை தேடி கொடுத்தார்கள், பால் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, எப்போ ஒரு பெண்ணுக்கு பால் கொடுக்காம இருக்கலாம், உண்மையிலே ஒரு செவிலித்தாய் கிடைத்தால் அவருக்கு பால் குடிக்காம இருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். கணவனுக்கு வசதி இருக்குது வேறொரு பெண்ணை வைத்து கொடுப்பதற்காக வேண்டி அப்ப கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் கணவன் வஃபாத்தாகி விட்டால் அந்த பெண்ணுக்கு வாஜிபாகுது, பால் கொடுக்கிறது வாஜிபாகுது. ஏன், அந்த பிள்ளையுடைய ஹக் அது, அந்த பிள்ளையுடைய ரைட்ஸ் அது. அது சரியாக குடுப்பட்டால் சுபஹானல்லாஹ், 12, 13 அல்லது 15 அல்லது 20 வயசு தாண்டினதுக்கு பின்னால் அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய எனீமியா போன்ற, அன்று சொன்னார்கள் இரத்தத்தில் குறைபாடு, இன்று நாம் ஹீமோகுளோபினுடைய குறை என்று சொல்கின்றோம், இதனுடைய நிலைமை அந்த பிள்ளைக்கு பின்னொரு காலத்தில் ஏற்படாது. நல்ல நாப்பம் சக்தி உள்ள பிள்ளையாக மாறும். உலக வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் சரித்திரம் படைத்தவர்கள், இமாம் ஷாஃபிகி ரஹ்மஹுல்லாஹ் 4-5 வயதிலே குர்ஆனை பாடிவிட்டார்கள். எப்படி, 2 வருடம் பூர்த்தியாக பால் கொடுக்கப்பட்டது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் முழு உலகமும் போற்றினார்கள். இன்று முஸ்லீம்களுடைய சாதனை குறைந்து கொண்டு போகின்றது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய டேலண்டை கூடிக்கொண்டு போகும். அன்பிலிருந்து அல்லாஹ் முன்னாடியார்களே, குர்ஆன் அழகாக படிச்சு தந்த பாடம், குர்ஆன் அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுத்த பாடம், அந்த பாடத்தை நாங்கள் மறந்துட்டோம். அன்பிலிருந்து அல்லாஹ் முன்னாடியார்களே, யாரு பூர்த்தியாக 2 வருஷம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த வேக்சினேஷனும் தேவையே இல்லை. இப்போ ஒரு கேள்வி எழும்புது, இவர் இவ்வளவு சொல்கின்றார், அப்படியாக இருந்தால் வேக்சினேஷன் ஏற்கக்கூடாது, ஹஜ்ரத் வெக்சினேஷன் ஏற்ற வானம் என்று சொல்ல வருகின்றார்களா? அன்பானவர்களே, ரெண்டு வருடம் எந்த பாலும் எந்த சாப்பாடும் இல்லாமல் கொடுத்தோம் என்றால் எந்த ஒரு வெக்சினேஷனும் தேவையில்லை. வெக்சினேஷன் இன்றி ஆறு மாதத்தில் வேறொரு சாப்பாடை கொடுத்தோம் என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும். கண்டிப்பாக வேறொரு ஐட்டம், வேறொரு பதார்த்தம், வேறொரு ஆன்டிபயாட்டிக்ஸ் அந்த உடம்புக்கு ஏற்றப்பட வேண்டிய நிர்பந்த நிலம் அந்த பிள்ளைக்கு உருவாகும். இது நாம் கண்கூடாக பார்த்தோம். இது கண்கூடாக பார்த்து செய்யப்பட்ட 100% கன்ஃபார்மான ரிசர்ச். அன்பிலிருந்து அல்லாஹ் நடிகார்களே, நாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு தாய்க்கு பால் கொடுக்க வைக்கிறது எப்படி? அவர்களுக்கு இதை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களை வளர்க்கறம் பண்ண முடியாது. ஏன்? ஆறு மாதத்துக்கு பிந்தும் பொழுது அந்த பிள்ளைக்கு பல்லு வருகிறது. ஒரு பெண் தான் தன் பிள்ளைக்கு பூர்த்தியாக பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்று கிதாபில் இருந்தார்கள். பல் வெளியாகிறதுக்கு அந்த பிள்ளைக்கு அவசரமாக உதவி செய்யும், அவசரமாக பல்லு வெளியாகும். அப்படியாக இருந்தால் பல்லு வெளியில வாரதா இருந்த அர்த்தம் ஏதாவது ஒரு சாப்பாட்டை கடிக்கிறது தான் பல்லு வெளியில வரும். அந்த பிள்ளை வந்து உங்களோட மார்பை கடிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அந்த நேரத்தில் மார்புக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும். அந்த நிலந்து அல்லாஹ் நேரடியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, இதற்கும் இஸ்லாம் பாடம் சொல்லி தந்திருக்கிறேன். அது ஏன் அல்லாஹ் கொல்லப்படைச்சிருக்கிறான்? அந்த 2 வருஷத்துக்கு பின்னால் அந்த பிள்ளை சாப்பாட்டுக்கு தயாராக வேண்டியிருக்குது. அப்ப அந்த தயாராகிறதுக்கு, தயாராக்குறதுக்காக வேண்டி ஒரு கடலை, ஒரு ஃபைபர் ஃபுட் ஒன்று, அரிசி கஞ்சி பெரிய அளவுக்கு கொடுக்கறதல்ல, பவுல் நிறையத்துக்கு பூர்த்தியாக சாப்பாடு கொடுக்கறதல்ல அவனுக்கு பேசப்படக்கூடிய பாடம். பள்ளி இதைத்தான் கடிக்கணும் என்றதை பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கதான் சொல்லுதே தவிர பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சாப்பாடு அல்ல. பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அந்த பிள்ளைக்கு உருவாகலாம். யாருக்காவது சொல்லுமா, குழந்தையில 2 வருஷத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள்ல சாப்பாடு கொடுக்கிற பிள்ளைகள் எந்த நோயுமே வராமல் நாங்கள் 2 இயர்ஸா பாதுகாத்தோம் என்று. சளி வந்திருக்கும், இருமல் வந்திருக்கும், பலவிதமான நோய்கள் வந்து கொண்டே தான் இருந்திருக்கும், சங்கிலி கோர்வையை போன்று. அண்ணானவர்களே, இதை சரியான முறையில் நாம் உருவாக்கிக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக இன்டலெக்சுவலான ஒரு பிள்ளையை உருவாக்கலாம், சமுதாயத்தில் நல்ல அறிவுள்ள பிள்ளையாக உருவாக்கலாம், நல்ல மெமரி பவர் உள்ள பிள்ளையாக உருவாக்கலாம். சரி, தாய்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன இதுல? அந்த தாய் 2 வருடம் பூர்த்தியாக அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் சொன்னால் நம்முடைய வளமாக்கள் எழுதுகின்றார்கள், அந்த புள்ள தாய்க்கு வழிபட்ட ஒரு புள்ளையாக இருக்கும். சாப்பாடு கொடுக்காமல் பூர்த்தியாக 2 வருஷம் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கப்பட்டால் அந்த புள்ள தாயிட பிச்சை மீறார். எப்படி அந்த புள்ள ட்ரக்ஸ் அடித்துக்கெல்லாம் வருமா? தாய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய அழகான முறையில் செவிப்படுத்தி செயல்படக்கூடிய செயல்திறன் உள்ள பிள்ளையாக மாறும். அந்த தாயுடன் அன்பு வைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறும். இந்த அளவுக்கு கண்டா அந்த புள்ள ஒரு பாவ செய்யக்கூடிய நிலைமை உருவானாலும் கூட தாய்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நிலைமை உருவாகும். அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் வேலை செய்யும் அந்த புள்ளே. ரெண்டாவது விஷயம், ஒரு தாய் கன்சென்ட்ரேட் பண்ணி தந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று 2 இயர்ஸுக்கு அவ ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தாண்டா வேற ஃபேமிலி பிளானிங் செய்ய தேவையில்ல. இன்றைக்கு சயின்ஸ் சொல்லுது 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா எந்த சாப்பாடும் இல்லாமல் பால் மாத்திரம் கொடுக்கக்கூடிய பெண்ணுக்கு கன்சீவ் ஆகாது. சும்மா குர்ஆன் ஹவுலைனி காமிலே என்று சொல்லாதே. 2 வருஷம் பூர்த்தியாக பால் கொடுக்க சும்மா அல்லாஹ் சொல்லுவானா? 2 வருஷத்துக்கு உட்பட்ட நிலைமையில் ஒரு கன்சீவ் ஆகிச்சுன்னா அந்த பெண் சிரமப்படுகிறாள், இன்னொரு பிள்ளையை சுமந்து கொண்டு பால் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுகிறாள். அன்பிலிருந்து அல்லாஹ் நடிகார்களே, இது போன்ற பலவிதமான தகவல்கள் இருந்து கொண்டுதான் இருக்குது. இதை நாம் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கல்யாணம் முடித்து அதே நேரத்தில் கன்சீவ் ஆகிக்கக்கூடிய, தன் மனைவிக்கு கன்சீவ் ஆகிக்கக்கூடிய ஒவ்வொரு வாப்புமாரும் வழங்க வேண்டியது, அந்த பிள்ளையை நான் எப்படி பாதுகாக்கிறேன், அப்ப இருந்து உருவாக்க எப்படி பாதுகாக்கிறேன், தன்னுடைய மனைவியுடைய சைக்காலஜியை அவருக்கு எந்த எஃபெக்டும் இல்லாமல் எப்படி பாதுகாக்கிறேன். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது, எல்லாருக்கும் வரக்கூடிய பெயின் தானே, இது எல்லாருக்கும் வரக்கூடிய நோவ் தானே, அதனால இது நீங்க பெருசா கேப் பண்ண வானம் என்று தான் தன்னுடைய மனைவிக்கு அட்வைஸ் பண்றார்களே தவிர யாருமே சொல்லல உலகத்துல உங்களுக்கு மாதிரி பெயின் யாருக்குமே இல்லை. இதை தான் பேசுது. இதை சொல்லி சொல்லுது கணவர்மார்கள். அந்த பெண் அதுல தான் இருக்கிறார். அவருக்கு தேவையான நியூட்ரிஷன் சரியான முறையில் கொடுக்கப்படலாவிட்டால் ஃபுட் கிரேவிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜியில் அவ விழுவார். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மண்ணை தின்னக்கூடிய பெண்களும் இருக்கின்றார்கள், ஓலை தின்னக்கூடிய பெண்களும் இருக்கின்றார்கள், மரத்தை சாப்பிடக்கூடிய பெண்களும் இருக்கின்றார்கள் பிரெக்னன்சி பீரியட்ல. ஏன்? அன்பானவர்களே, தன்னுடைய உடம்புக்கு தேவையான விடயங்கள் அவர் உடம்புக்கு சேரவில்லை. சரியான முறையில் அதை ஐடென்டிஃபை பண்றது எப்படி என்றது ஒரு தனிப்பாடம். கண்டிப்பாக இதை படிக்கிறது ஒவ்வொரு வாக்குமரத்தின் பொறுப்பு. அதே நேரத்தில் தன்னுடைய மனைவியை தயார்படுத்துவது. ஏன்? அவ பலாத்காரம் பண்ண இல்லாது தன்னுடைய பிள்ளைக்கு பூர்த்தியாக பால் கொடுக்கும்படி. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், லிமன் அராத் அயுத்திம்ம ரதாஅ, அதாவது பூர்த்தியாக யார் பால் கொடுக்கிறதுக்கு விரும்புகின்றார்களோ அவர்கள் பூர்த்தியாக 2 வருஷம் கொடுத்தே ஆகும். ஏன்? மனைவி தன்னுடைய கணவன் மௌத்தான அவருக்கு வாஜிபாகும். இன்னொரு கட்டத்தில் அவருக்கு வாஜிபாகும் எப்ப என்றா, ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்ப ஃபிரௌனுடைய தர்பாரில் இருந்து பல பெண்களை கொண்டு வந்து பால் குடிக்க வச்சார் மூசா அலைஹி ஸலாம். ஆனா மூசா அலைஹி ஸலாம் எந்த மார்பையும் ஏறிட்டும் பார்க்கல. எப்ப தந்த தாயிட மார்பு வந்துச்சோ அப்ப பால் உறிந்து குடித்தார்கள், உறிந்து குடித்தார்கள். அன்பானவர்களே, உறிந்து குடித்தார்கள். அப்ப இதே போன்று இன்று உருவாக்கக்கூடிய பிள்ளைகளையும் தந்த தாயுடைய மார்பை தவிர வேற எந்த மார்பை ஏறிட்டு பார்க்காத பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு வாஜிபாகுது. ஏன்? பிள்ளையிட ரைட்ஸ் அது. அன்பானவர்களே, இன்னொரு விடயம் இருக்குது. அந்த பெண்ணுக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பெண்ணை சரியான நியூட்ரிஷன்ஸ் அந்த பீரியட்ல கொடுத்து நாங்க பாதுகாக்கிறோம். அப்படி சரியான முறையில் கொடுத்தோம் என்றால் தான் IgA இம்யூனோகுளோபின் A என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பதார்த்தம் தன்னுடைய அந்த பிள்ளையுடைய குடல்ல உருவாகி, அதாவது வேற எந்த நோய்களும் வந்து எதிர்கொள்ளாமல் தாக்கக்கூடிய ஒரு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய நிலைமை உருவாகும். அவ்வளவு பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு சாமான் தான், ஒரு பொருள் தான் இந்த தாயுடைய பால். முழு உலகத்திலேயுமே எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் சரியான முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சரியான அறிவையும் சிறுபிராயத்திலிருந்து நாம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக எந்த ஐயமும் கிடையாது. ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக, நல்ல ஒரு பிள்ளையாக, நல்ல ஒளிப்பாடுள்ள பிள்ளையாக, நல்ல அறிவுள்ள பிள்ளையாக வருவார்கள் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. அன்பானவர்களே, அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் இன்று நாம் பார்க்கலாம். அதிகமான வாலிபர்கள் மிக ட்ரக்ஸ்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், போதைப் பொருள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அடிப்படை காரணங்களை நாம் தேடி பார்த்தோம் என்றால் அன்பானவர்களே, அந்த பிள்ளையுடைய சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குது. ட்ரக்ஸ் அடிக்டர்ஸ் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணினதில் பார்த்தோம் தான், அவர்கள் சைக்காலஜி ப்ராப்ளம்ல தான் இருக்கிறார்கள். எப்படி இருந்து சைக்காலஜி ப்ராப்ளம்? அன்பானவர்களே, 2 வயசுலேருந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 40% கிட்டத்தட்ட 30%க்கு மேலே சிறு பிராயத்திலிருந்து சைக்காலஜி ப்ராப்ளம், பேரண்ட்ஸ் நடந்து கொண்ட முறை. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் உணரையில் என்னுடைய புள்ள கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் நடந்து கொண்ட முறப்பில், வாப்பா நடந்து கொண்ட முறப்பில, உம்மா நடந்து கொண்ட முறப்பில. அன்பானவர்களே, உம்மா முறை வித்தியாசமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால வாப்பாக்கு ஏசுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல பிரெக்னன்சி காலத்தில். அந்த நிலைமையில் அவருடைய சைக்காலஜியை விளங்கி செயல்படுத்தி எப்படியாவது புள்ளையை பாதுகாக்கிறதுக்குரிய முயற்சியை தான் இஸ்லாம் அந்த வாப்பாக்கு சொல்லிக் கொடுக்குது. அன்பாளர்களை, நீண்ட ஒரு விடயம், கடல் போன்ற ஒரு விடயம், இது தெளிவுற வேண்டிய ஒரு விடயம். நாம் இதை சரியாக உணர்ந்து சரியாக செயல்பட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சமுதாயத்தை, ஒரு நேர்மறையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அந்த வகையில், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனைவிகளுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தல்வாயாக, உனக்கு பொருத்தமான முறையில் வாழ தௌஃபிக் செய்வாயாக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய பிள்ளைகள் இன்டலெக்சுவலான அறிவுள்ள பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக, சமுதாயத்தில் சிறந்த பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யார் யார் பெற்றோர்கள் எல்லாம் ஆரோக்கியம் இழந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. யார் யார் பெற்றோர்கள் எல்லாம் கபிராளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபிர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கி கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஹுவ அல்லாஹ் ஹுவ அல்லாஹ் ஹுவ அல்லாஹ் அல்லாஹ் ஹுவ அல்லாஹ் ஹுவ அல்லாஹ்.